ஒன்றை கூர்மையாக பார்க்கின்றது, அந்த வலிமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை சேர்க்கின்றது. இப்படி சேர்த்துக்கொண்ட உணவு கொப்பை எத்தனையோ வகையான உடல்களை பெற்றாலும் சேர்த்துக்கொண்ட பிட்டில் பூச்சிக்கு ஒரு உறுப்பு, கோழிக்கு ஒரு உறுப்பு, ஆட்டுக்கு ஒரு உறுப்பு, மானுக்கு ஒரு உறுப்பு, அதே போல மானுக்கு அதாவது மயிலுக்கு ஒரு உறுப்பு, யானைக்கு ஒரு உறுப்பு, இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கொப்ப அந்த ரூபங்களும் அதனுடைய குணங்களும் அது அமைகின்றது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். இப்படி பல கோடி தீமையிலிருந்து கண்களால் பார்த்து அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற ரெண்டையும் கலந்து இந்த உயிரிலும் மோதி அதற்கு தக்க உறுப்புகள் உருவாகி பரிணாம வளர்ச்சியாகி இதே உயிர்தான் நம்மை பன்றியாக அது பன்றியாக உருவாக்குகின்றது. அந்த பன்றி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வெடுத்து அதுக்கு தகுந்த உறுப்புகளாகி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பழந்துவிட்டு அதில் மறைந்துள்ள நல்ல மனத்தை நுகர்ந்து அது வாழ்நாள் முழுவதுக்கும் அது எடுக்கின்றது தான் வராகன். அப்ப அந்த தீமைகளை நீக்கும் தன்மை உண்பது இந்த உயிர். கடவுளின் அவதாரத்தில் வராகனாக பன்றியாக பிறக்கின்றது. மற்ற உடல் வரும்போது அந்த உயிர் எதனுடன் உணர்வு கொடுத்து அந்த கடவுள் அவதாரமாக மானாகவோ யானையாகவோ தேளாகவோ பாம்பாகவோ அந்த உணர்வு கொப்ப அந்த உணர்ச்சிகளாகி இதுதான் அது உருவாக்குகின்றது என்பதனை நமது உயிர் எப்படி கடவுளாக இயக்குகின்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றனர். இதன் வழிப்படி நாம் அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றினால் அந்த அழுக்கு தண்ணி அதிகமாக அதிகமாக அழுக்கு தண்ணி காணாமல் போய்விடுகின்றது. ஆகவே நல்ல தண்ணி அதிகரிக்க அழுக்கு தண்ணி குறையும். இதே போல பன்றி தன் வாழ்க்கையில் நாட்டத்தை தீமைகளை பிளந்துவிட்டு நல்ல மனத்தை நுகர்ந்து அது அறியப்படும்போது அதன் வாழ்க்கையில் அது அதிகரித்து அந்த உடலுக்கு எதிரியாகி இந்த உடலை விட்டு வெளிவந்த இந்த உயிர் இந்த விளைந்தது தக்க இந்த உயிர் மனிதனாக உருவாக்குகின்றது. பரசுராம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அந்த நஞ்சினை அந்த விஷத்தை மலமாக மாற்றிவிடுகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை மனித உடலிருந்து வரக்கூடிய இந்த எண்ணம் இதற்கு தக்க நாம் கண்ணிலே பார்க்கப்படும் போது தீமைகளை நீக்க உணரும் போது தீமைகளை நீக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரப்படும் போது மனிதன் இப்ப கர்ணக்கிழங்கில் விஷம் இருக்கிறது என்று இந்த கண்ணால் தெரிந்து கொள்கின்றான். நமது உடலும் அந்த விஷத்தை நீக்கி நஞ்சை மலமாக மாற்றி விடுவதனால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் அந்த கர்ணக்கிழங்கை பார்த்த பின் அதில் நஞ்சு இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றது, கண் ஊட்டுகின்றது. ஆனால் அந்த வேக வைத்து விஷத்தை நீக்கி புளி விஷத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றது. அதை கரைத்து விட்டு தொக்கி உள்ள விஷத்தை அறிந்து கொள்ளும் அடக்குகின்றோம். பின் காரம் உணர்ச்சி தூண்டும் என்று தெரிந்து கொள்ளும் இதுதான் பரசுராம் சமப்படுத்தும் எண்ணங்கள். தீமை என்றால் மற்றையெல்லாம் கலந்து சமப்படுத்தி அது சுவையாக உருவாக்கும் தன்மை பெற்றது தான் பரசுராம் என்ற நிலை. இதே போல எடுத்து அது சுவையாக உருவாக்கி நமக்குள் சந்தோஷத்தை ஊட்டும் தன்மை வருகின்றது தான் பரசுராம். பரசுராம் கையில் என்ன இருக்கின்றது? கோடாலி. தீமைகளை நீக்கும் வலிமை பெற்றது மனித உடல் அந்த அறிவுக்குடி அறிவு என்பதனை தெளிவாக காட்டுகின்றன. நம் உயிர் பெற்று உடல் பெற்ற அந்த நாள்களில் மனித உடலில் எப்படி தீங்குகளை நீக்குகிறது என்று அந்த கோடாலியை போட்டு மனித உடலை விட்டு பரசுராம் என்ற நிலைகளை காட்டுகிறது. ஆனால் இவர்கள் இப்ப காரியங்களாக சொல்லி வரக்கூடிய பரசுரம் இவர்களுக்கு உகந்தபடி மதத்தின் அடிப்படையில் வைத்து கொண்ட பரசுரம் இயற்கையின் உண்மையில் விளைந்த அகசினால் கண்டுபிடித்த இந்த உண்மை நம் உடல் தீமைகளை நீக்கி விடுகின்றது. அதான் பரசுராம் என்ற மனித உடல் பெற்ற பின் தீமைகளை நீக்கும் வல்லமை பெற்றது என்பதனை நாம் நமக்குள் இருக்கும் உண்மையை அறிவதற்காக பரசுராம் என்றும் அதை காவியங்களை படைக்கின்றன. இப்போ அதே போல கர்ணக்கலங்கள் உள்ள விஷயத்தை நாம் வேக வைத்து நீக்கி அது சுவையாக நாம் சமைத்து சாப்பிடும். இப்படி மனிதனின் வாழ்க்கையில் இப்போ ஒரு நோயாளி பார்க்கிறான் என்றால் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் அது வாலி. நீங்கள் நல்லன்போடு பரிவோடு பாசத்தோடு அவனை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஊட்டி அவனை உற்று பார்த்து அவன் உடலில் வந்த வேதனை நுகர்ந்தால் வேதனைப்படுகிறான் என்று அறிகின்றோம். இருந்தாலும் அந்த வேதனையான உணர்ச்சிகள் நாம் உயிரை பட்ட பின் வாலியாகிவிடுகின்ற அவன் எப்படி வேதனைப்படுகின்றனோ அதே போல நாமும் சோர்வடைந்து விடுகின்றோம். அவன் உடலில் வேதனைப்படுகின்றான், நாம் சோர்வடைகின்றோம். அப்ப அந்த சோர்வடையப்படும் போது இங்கே வாலியாகின்றது அந்த வேதனையான உணர்வுகள் நாம் உமிழ்நீராக மாறி நாம் இரத்தத்தில் கலந்துவிட்டால் நல்ல குணங்களை கொண்டு விடுகின்ற இரணியன் அவன் உடலில் எப்படி விஷத்தின் தன்மை நலிய செய்கின்றதோ இதே போல நம் உடலுக்குள் வந்து அந்த விஷங்கள் பார்த்து நல்ல உடல்களை உருவாக்கும் இந்த அணுக்களை விஷம் துவைந்த பின் நமக்குள் அந்த ஜீர்ணிக்கும் சக்தி இழந்து விடுகின்ற அல்லது இந்த ஆகாரத்துடன் சேர்த்து விஷத்தின் கலந்த இரத்தமாக மாறுகின்ற இந்த விஷத்தின் தகுந்த இரத்தமாக மாறினால் நம் உடல் முழுதும் பரவினால் மண் மற்ற உடல் உள்ள உறுப்பெல்லாம் சோர்வடைகின்றது. இந்த விஷத்தின் தன்மை சிறுக சிறுக நாம் வேதனைப்பட்டால் நமக்குள் கடுமையான நோயாகவும் வந்துவிடுகின்றது. ஆகையினால் இதை பலருடைய நிலைகளை பார்க்கும்போது பலராம் நாம் பிறருடைய வேதனை நுகர்ந்தரும்போது வாலி நம்முடைய குணங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிலைத்திருப்பதில்லை. நம் வாலி எவரை பார்த்தாலும் அவருடைய வலுவுகளை சமமாக அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல். இப்ப இந்த உடலுக்குள் சென்றால் இப்ப நாம் எத்தனை கோடி உடல்களை பெற்று வந்தோமோ ஒவ்வொரு உடலையும் விஷத்தை நீக்கி வந்தது நாம். இப்ப மனிதன் நாம் மஞ்சை மலமாக மாற்றினாலும் இந்த உடலில் வந்து தீமைகளை சமப்படுத்தும் உணர்ச்சியும் எண்ணங்கள் இருப்பதை அது சீராக பயன்படுத்தவில்லை என்றால் நம் உடலுக்குள் மீண்டும் விஷத்தை ஆகி இன்று தேய்புறையாக மாடு ஆடெல்லாம் ஒரு வக்கல் தட்டையோ மற்றையோ உணவாக உட்கொண்டால் அதில் உள்ள விஷத்தால் இதை கவர்ந்து அந்த உமையோட அது கரைத்து எளிதாக அது உணவாக உட்கொண்டும் அது இரத்தமாக மாறும்போது அது உடல் உள்ள அணுக்கள் அனைத்துக்கும் அந்த வலிமையான நிலையில் கிடைக்கின்றது. மாடு ஆடுகளுக்கு உடல் வலுப்படுகின்றது. ஆனால் இப்படி நாம் அதனை உணர்வை எடுத்தால் சிவதன்ஸ் கடவுளின் அவதாரத்தில் வேதனை என்ற உணர்வை நாம் அறிந்து அதை எடுத்தால் வாலியாகும் போது எந்த உடலில் எந்த விஷயத்தின் தன்மை வந்ததோ அதன் விஷயத்தை கொண்ட ஒப்ப மீண்டும் இந்த மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும் சிவந்தன் என்ற நிலை காட்டு கடவுளின் அவதாரத்தில் பலராம். ஆனாலும் நாம் இந்த ஆறாவது அறிவு கொண்டு கோடையால் நீக்குவது போன்று நாம் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் நரசிம்மனாக மாறுதல் வேண்டும். நாம் நகர்ந்து மடிமீது இரணியில் வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் இரணியினை பிறந்தான் என்று நாம் ஒன்பதாவது நிலையில் இருக்கக்கூடிய நாம் அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு பிறந்தி வேதனையில் நீக்கினால் வாலி என்றும் நம் உடலுக்குள் சென்று நல்ல குணங்களை அது இரணியன் கொண்டு விடுகின்றது. அதை நாம் நீக்கிட வேண்டும். இதற்குண்டான உபாயத்தை தான் காவிய தொகுப்புகளாக எடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை மனிதனான பின் தீமை நமக்குள் புகாது எப்படி தொலைத்தது. இப்போ சூரியனும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பிற மண்டலம் உள்ள விஷத்தன்மையை கவர்ந்து அது தனது சூரியன் தனக்குள் கவரப்படும் போது வரும் பாதைகளில் மற்ற கோள்களும் அதை எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் மற்ற கோள்கள் எடுத்தாலும் அதுவும் விஷத்தன்மை ஆகின்றது. இவை அனைத்தும் கலந்து மற்ற கோள்கள் அதன் அதன் உணவாக எடுத்துக்கொண்டாலும் சூரியன் தன் அருகிலே வந்த பின் தன் உடலை உருவான பாதரசத்தால் மோதி அந்த விஷத்தை பிரித்துவிட்டு வெப்பமும் காந்தமும் உருவாக்கப்பட்டு தனக்குள் ஈர்க்கும் சக்தியை அதிகரித்து அதை பாதரசங்களாக மாற்றி இந்த உலகிற்கு ஜீவன் ஊட்டும் சக்தியாக மாற்றுகின்றது. இதே போல நாம் மனிதன் பத்தாவது நிலை அடைந்தெல்லாம் உயிரணு தோன்றிய பின் இந்த விஷத்தின் தன்மை நாம் நீக்கி பழக வேண்டும். அந்த நீக்கும் சக்தி இழந்துவிட்டால் நாம் மீண்டும் உடல் பெறும் நிலைதான் வருகின்றது. இதிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்வது? இதை உங்களுக்குள் கேள்விக்குறியா விட்டுவிட்டு நமது ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகளை தெளிவாக்குகின்றேன். பின் பாருங்கள், இப்போ நாம் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப கடவுள் அவதாரம் என்று வந்தாலும் இங்கே ஆதி மூலம் என்பது உயிர். இந்த மனித உடலை உருவாக்குவது ஆதியில மூலமான உயிர் என்றது விநாயகருக்கு ஆதி மூலம் என்ற காரண பேர் வைக்கின்றனர். நாம் முதலில் சொன்னபடி ஒரு செடியின் சத்தை நுகரப்படும் போது வினை, அதற்கு தக்கவாறு அது நுகர்ந்து உடல் சிவமாகி அந்த உடலுக்குள் இருந்தது அது இயக்கமாக மாறுகிறது விநாயகா. நாம் பல கோடி முதலில் சொன்ன கடவுள் அவதாரம் என்று சொன்னால் பல கோடி உடல்களிலிருந்து தீமைகளை நீக்கிடும் அந்த குணங்களை பெற்று நாம் பரிணாம வளர்ச்சியாகி மிருக நிலைகளில் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. யானை உடல் வலுப்பெற்றது. ஆனால் இதே போல எத்தனை உடல்களிலிருந்து தீமையை நீக்கிடும் அந்த அருசக்தி பெற்ற பின் நான் மிருக நிலையிலிருந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக நமது உயிர் இந்த மனிதனான உடலை உருவாக்கி விநாயகா. ஆக எடுத்துக்கொண்ட சத்து உடல் சிவமானாலும் நமக்குள் தீமையை நீக்கும் வினையாக நம் உடல் உண்டு விநாயகா. மூசிக வாகனா, நாம் தீமையை நீக்கும் உணர்வுகளை சுவாசித்தால் அந்த வாழ்க்கையில் தீமையை நீக்கும் உணர்ச்சிகளிலிருந்து அந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். இருப்பினும் பிறருடைய கஷ்டங்களை நுகர்ந்தறிந்தால் அது கணங்களுக்கு அடிபதியாகிவிட்டால் நாம் நல்ல குணங்களை மாற்றிவிடுவது காணப்பட்டே. ஆனால் இப்ப நாம் பல கோடி உடல்களிலே தீமைகளை நீக்கி கணங்களுக்கு அதிபதியாக மனித உடலை உருவாக்கி காணப்பட்டி. ஆகவே இதையெல்லாம் இயக்கியாறு இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்யுங்க. நாம் எத்தனை பேர் உயிரை வணங்குறோம்? இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று வைக்கணும். அங்குச பாசவா, நமது உடலுக்குள் போல நஞ்சை அடக்கி விஷத்தை மலமாக மாற்றுகின்றது. அதனால்தான் மிருக நிலையிலிருந்து தீமையை நீக்க வேண்டும் என்ற தீமையை நீக்கிய உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகி மனிதனாகி மனித உடல் வரும் நஞ்சினை அடக்கி அதை நமக்குள் தீமை அடக்கும் சக்தியாக நம் உடலை உருவாக்கியது நமது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று. ஆகவே இதை நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் இங்கே நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம், மனிதன் ஆனத்தில் அது வேக ஒரு பருப்பை வேக வைத்தால் அது முளைக்காது. இதுதான் விநாயகர் சதுர்த்தி. நாம் எத்தனையோ கோடி உணர்வுகள் எடுத்தாலும் நாம் பருப்பையும் ஒரு தலை தாம்புகளையும் வேக வைத்தால் அதன் சுவை மாறுகின்றது, அது இயக்கம் மாறுகின்றது. விநாயகர் சதுர்த்தி மனிதனானத்தில் பல பொருள்களை இணைத்து சுவையாக உருவாக்கும் சக்தி பெற்றது. நஞ்சை மலமாக்கியதனால் தீமைகளை நீக்கி நாம் அதை உணவாக உட்கொள்ளும் என்று விநாயகர் சதுர்த்தி வைக்கின்றது. அதே சமயத்தில் இந்த உயிரணு தோன்றிய நாள் சிவன் ராத்திரி. நாம் மனிதனானத்தில் மகா சிவன் ராத்திரி, சர்வசக்தி ஒன்று. ஆகவே இச்சர்வத்தையும் அறிந்திட நிலை பெற்றது. இதைத்தான் உயிர் ஈசன் என்றாலும் உடல் சிவம் என்றாலும் சிவனின் பிள்ளை விநாயகன் என்றாலும் இரண்டாவது பிள்ளை கார்த்திகேயன், பல உடல்களின் தீமைகளை நீக்கி நீக்கி தெரிந்து கொண்ட உணர்வுகள், நம் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் கார்த்திகேயா. இருந்தாலும் நாம் தீமை என்று நிலைகள் தெரிந்து கொண்ட பின் தீமை உள்புகாது தடுத்து கொள்ளும் சக்தி பெற்றது சேனாதிபதி. நம் உடலுக்குள் தீமை புகாது, அந்த தீமை என்ற உணர்வை அறிவாகின்ற நம்மை பாதுகாக்கும் சக்தியாக உள்ளது சேனாதிபதி என்று. அதையாவது நாம் சிறிது மதிக்கிறமா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகம் இங்கே மாற்றுகிறது. இதைத்தான் நாம் உடலுக்குள் உள்ள ஐந்தாவது அறிவானாலும் நம் உடலுக்குள் தீமை நீக்கும் சக்திகள் சேர்த்து காட்டியை பெண்களுக்காக அதில் பிறந்தவன்தான் முருகன் என்று. ஆறு சக்திகள் கொண்டது பெண்மை காட்டி என்ற பல உடல்களில் தீங்கி நீக்கி நீக்கி பெற்றுக்கொண்ட அந்த சக்தி தான் ஆறாவது அறிவு. அந்த காட்டிய பெண்களுக்கு சேர்த்து அந்த ஒருவனாக ஒளியாக பிறந்ததென்று இதை காட்டுகின்றன. ஆகவே நம் உடலுக்குள் இருக்கும் இந்த நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றுவதால் சரகனபாவா குகா, தீமைகளை சரணமடைய செய்யும் சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா. நமது ஆறாவது அறிவை அந்த ஞானிகள் எந்த அளவுக்கு தெரிய செய்துள்ளார்கள். இப்ப நாம் முதல்ல சொன்ன மாதிரி கர்ணக்கிழங்கில் விஷம் இருக்கின்ற தெரிகின்றோம், வேக வைத்து தெரிந்தோம் கார்த்திகேயா. புலி விஷத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றோம் கார்த்திகேயா, அதை கரைத்து விடுகின்றோம். அதாவது மிளகா உணர்ச்சி தூண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம், அதை அளவோடு சேர்த்து அதை கலக்கின்றோம். மற்ற பொருள்களை சேர்த்து உப்பை சேர்த்து சுவையாக உருவாக்குகின்றோம். முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு. முருகா அழகா, நாம் அந்த தீமைகளை நீக்கிட்டு சுவையான நிலை உருவாக்கி நாம் சாப்பிட்டால் நமக்குள் மகிழ்ச்சி என்றும் முகம் மலர்ந்த நிலை கொண்டு நமக்குள் வாழ்வு. அதான் முருகா அழகா என்று ஒவ்வொரு நிலைகளையும் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டி இந்த கடவுளின் அவதாரம் என்ற நிலைகளை இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார். ஆகவே இந்த கார்த்திகை என்ற நிலை வந்த பின் இப்போ உதாரணமாக நாம் மனிதனான ஒரு நோயாளியை பார்க்கின்றோம், அவனை காக்க வேண்டும் என்று இச்சைப்படுகின்றோம். அந்த நோயாளியின் உணர்வை நாம் முதல்ல நுகர்ந்தப்படும்போது அது இச்சைப்பட்டு நம் உயிரிலே படும்போது கிரிகை, அந்த வேதனை என்ற உணர்வை நமக்குள்ளும். ஆகவே அந்த வேதனை என்ற உணர்ச்சிகளால் நமக்குள் அது ஞானமாக இருக்கும், இச்சாசக்தி கிரியாசக்தி. நாம் இந்த ஆறாவது அறிவு பெற்று அவன் நோயை நீக்க எதற்காட்டிலும் வலுவான சக்தி வேண்டும் என்று எண்ணினால் அதை இச்சைப்பட்டு நாம் நுகரப்படும்போது அது கிரிகையாகி அதன் ஞானமாக நோயை நீக்கும் அந்த உணர்வுகள் நமக்குள் வரும். இப்போ நம்ம பாசத்தால் நம் குழந்தைக்கு நோய் என்றால் உடனே இப்படி ஆய்விட்டது என்று நுகரப்படும்போது அது நம் உயிரில் கிரிகையாகி அவன் எப்படி வேதனைப்படுகின்றானோ அதே வேதனை நமக்குள் கிரியாகி அதன் ஞானமாக என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சேன்னு பதறுகின்றமே தவிர நம்மையும் காக்க முடியவில்லை, அவர்களையும் பாதுகாக்க முடியவில்லை. அதனால் நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மை மாற்றிக்கொள்கின்றோம். நமது உடலோ நஞ்சை நீக்கியது, நஞ்சை நீக்கி அறிவு காத்திகேயா, அப்ப அதற்கு வேண்டியது என்ன செய்ய வேண்டும் என்பதனைத்தான் இங்கே தெளிவாக காணப்படும். அதனால்தான் இங்கே முருகனுக்கு முன்னாடி இங்கே வள்ளி தெய்வானை என்றும், வள்ளி என்றால் நாம் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கிய வலிமை மிக்க சக்தி, நாம் ஆறாவது அறிவு வள்ளி. நாம் அதே சமயத்தில் இந்த வலிமை மிக்க சக்தி ஒன்றும் வலிமையான சக்திகள் எடுத்து இச்சைப்பட்டு அதை நாம் உயிரியை மோதை செய்தால் அந்த குணங்கள் தெய்வ ஆணையாக இயக்கி தீமைகளை நீக்க செய்யும். அதனால்தான் நாம் எடுத்துக்கொண்ட வலிமை கொண்டு எந்த குணத்தை எடுக்கிறோமோ அது உயிரை பட்டு தெய்வ ஆணையாக அந்த உணர்ச்சிகளை நமக்குள் செயல்படுகின்றோம். இப்ப நாம் பையனை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவன் வேதனைப்பட்ட உணர்வு நான் உயிரைப்பட்டால் இச்சாசக்தி, நான் உயிரைப்பட்டு அந்த வேதனை என்ற தெய்வ ஆணையாக நம்மை அந்த வேதனைப்படுவனாக மாற்றுகின்றோம். ஆகவே இந்த வேதனையிலிருந்து நீக்கும் சக்தி வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவில் நாம் கிட்னி கெட்டு போயிட்டா வேற கிட்னி பருதி கொஞ்ச நாள் வாழலாம், ஆனால் கிட்னி பருதி விட்டா நீ என்னென்ன ஆகாரம் தான் இப்படி தான் சாப்பிடணும் கட்டுப்பாடு. அப்ப அடுத்தவர்கள் நல்ல சுவையாக சாப்பிடும்போது பார்த்தாலும் நமக்கு வேதனை, ஆனால் இதை தப்பு விட்டோம், ஆனால் உறுப்பை காசு செலவழித்து மாற்றணும், அடுத்தபடி இது வேதனை என்று உணரும்போது மற்ற உறுப்புகளில் வேத விஷத்தன்மை வந்து வருகின்றது. ஆகவே இன்று ஒரு அங்கம் இழந்து விட்டால் அதுக்கு மாற்று அங்கத்தை செய்து விடுகின்றனர். நாம் இயற்கையில் வந்த அங்கத்தை போல செயல்பட முடியல என்றால் நம்மால் முடியவில்லை என்று வேதனை வருகின்றது. மாற்றி அமைத்தால் இந்த வேதனை என்ற விஷங்கள் நமக்குள் கூடி மீண்டும் நமக்குள் நோயாகின்றது. நீடித்த நாள் வாழ முடிகின்றதா? நல்ல யோஜனை பண்ணி பாருங்கள். இதை போன்ற இந்த மனிதன் உடலில் நீடித்த நாள் வாழ்வதில்லை. இந்த வாழ்க்கையில் நாம் எதனின் உணர்வின் அதிகமாக எடுக்கின்றோமோ அந்த விஷம் என்ற வேதனை எடுத்தால் குறுகிய காலமே வாழ்கின்றோம். ஆகவே ஏதோ சில தீமைகளை நீக்கும் உணர்வை வளர்த்துக்கொண்டால் கூட கொஞ்ச காலம் வாழ்கின்றோம். இந்த உடலில் எதன் உணர்வு பெறுகின்றோமோ இந்த உடலொட்டி சென்ற பின் இந்த விஷத்திற்கொப்ப என்று மனிதன் அல்லது ஒரு ஆசையின் தன்மை தன் குழந்தை மேலேயோ நண்பன் மேலேயோ பாசமாகிவிட்டால் அங்கு பேயாக சொல்லுகின்ற உதாரணமாக நாம் பலருடன் பழகின்றோம். அன்புடன் பழகினாலும் அவருடைய சந்தர்ப்பம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிடுகிறார் என்று நண்பனே ரொம்ப பிரியப்படுகின்றார். அது ஆகப்பட போகும்போது நண்பனின் எண்ணம் வந்துவிட்டான், ஜூ நான் மாறிப்போறேன், என் குடும்பத்தை நண்பர்கிட்ட சொன்னாலும் பார்த்துக்கிடுவாங்க என்னால் போறோம். அதன் உணர்வு இந்த நண்பன் இடத்தில் இருப்பதனால் இதை இன்னும் வந்து உடல் வெளிவரப்போ உடலை விட்டு உயிராளமாக வெளிவந்தான். அந்த செய்தி இந்த நண்பனை கேட்டான், இப்பத்தான் போயிட்டாலும் ஆன் சொன்னாப்போம். இந்த வலிமை காற்றிலே பறப்பதை அதன் வேதனைப்பட்ட உயிரான்மா இவனிடம் வந்து வருகின்றது. இந்த உடலுக்குள் பெண் அவன் புலம்பல் இங்கே வருகின்றது. என் பிள்ளை இப்போ இருக்குதே அது இருக்குதே தன் குடும்பத்தை பற்றிதான் இவன் உடலுக்குள் பேசுவதும் தான் அடிப்படும்போது பட்ட வேதனையும் இந்த உடலில் இயக்கத் தொடங்கும். பின் இந்த உடலுக்குள் வந்த பின் இதைப்போல் அவன் சிந்தனையற்று எப்படி ஆக்சிடென்ட் ஆனானோ அதேபோல் அந்த உணர்ச்சிகளாகி இவனையும் ஆக்சிடென்ட்டுக்கு அழைத்துச்சோம். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அழைத்து சென்ற பின் இதிலேப்பட்ட வேதனை இதிலேப்பட்ட வேதனை இது ரெண்டும் கலந்து விஷயத்தின் அளவுகோல் ஆனப்பின் இந்த உணர்வுக்குள் அதிகமானப்பின் ஒன்று பாம்பு விஷத்தை பாய்ச்சி அது உணவாக கொள்ளும், அதுக்கு சந்தோஷம். இதேபோல் விஷத்தின் தன்மை அதிகமாகி இந்த மனித உடல் அந்த உறுப்புகளில் அந்த அணுக்கள் வெளியே சென்றால் அந்த பாம்பின் ஈர்ப்புக்கு விஷம் அளவாக இருப்பதனால் அதன் ஈர்ப்புக்கு சென்று விடுகிறது. அதன் ஈர்ப்புக்கு சென்றால் அதற்குள் சென்று கருவாகி இன்று மனிதன் இன்னொரு உடலுக்குள் போனால் பேய் அடுத்து இங்கே சென்று விஷ பாம்புக்குள் அடங்கிய பின் இந்த வேதனை எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது. ஆனால் பாம்பாக பிறகு விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் இந்த உடலை பெற்று அப்படி உடல் பெற்றால் அதிலேயும் நரகலோகம் வேதனை. ஒவ்வொன்றுக்கும் அஞ்சி வாழ வேண்டும், மற்ற உயிரினங்களுக்கு அஞ்சி வாழ வேண்டும், பூமியிலே ஊர்தி செல்ல வேண்டும், வங்குகளில் ஒளிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உடலை காக்க அந்த நரக வேதனை பெறுகின்றது.